நமஸ்காரம். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறைக்கு சாத்தியம்? டாலரன்ஸா இன்டாலரன்ஸா, சகித்து கொள்ள வேண்டுமா அல்லது இனி பொறுக்க முடியாது என்று செய்ய வேண்டுமா? நம்முடைய பாரத தேசத்தில், அதுவும் குறிப்பாக சனாதன தர்மத்தில், பொறுமை சகிப்புத்தன்மை அடிப்படையிலிருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சமுதாயத்தின் சகிப்புத்தன்மையோ தனி மனிதனின் சகிப்புத்தன்மையோ மிகுந்த பரீட்சைக்கு உள்ளாகும்போது எவ்வளவு தூரம் சகித்து கொண்டிருக்க முடியும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். நான் நேர்மையாக இருக்க முயற்சிக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கும் பலர் என் நேர்மையே காரணமாக வைத்து என்னை மீண்டும் மீண்டும் பாதிக்கிறார்கள். நான் இன்னும் பொறுத்து போக வேண்டுமா அல்லது அவர்களை எதிர்த்தாலும் நான் ஒருத்தன் பலரை எதிர்க்க வேண்டியுள்ளது, நீதிமன்றத்தில் போராட வேண்டியுள்ளது, அதெல்லாம் முடியுமா? இந்த கலியுகத்தில் சாத்தியமா? எவ்வளவு பொறுத்துக் கொள்வது என்று கேட்டிருந்தார். கண்டிப்பா நமக்கு பொறுமை வேண்டும். இத்தனைக்கும் இந்த சனாதன தர்மத்தில் திதிக்ஷுக்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய புராணங்களே சொல்லிக் கொடுக்கின்றன. நம்முடைய பொறுமை எங்க ஆரம்பித்தது? புலனின்பத்தை பொறுத்து கொண்டு அதில் வைராக்கியத்தை வளர்த்து கண்டபடிக்கு இந்த புலன்கள் போகக்கூடாதுன்னு அடக்கத் தொடங்கினோமே, அப்பவே பொறுமையை தொடங்கினோம். ரிஷிகளோ முனிவர்களோ தவம் புரியும் போது கடும் குளிர், கடும் வெப்பம், மழை இப்படி பலதையும் பொறுத்து கொள்ளத்தான் பழகினார்கள். ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருத்தல், ஒரு சிராத்தம் செய்ய வேண்டுமானால் நீண்ட நேரம் பட்டினி இருத்தல், கிரகண காலம் வருமானால் பட்டினி இருத்தல், இப்படி பல சமயங்களில் பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். மாத்ரா ஸ்பரிசாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினஹா அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. கண்ணனே கீதையில் சொல்றார், வெப்பமோ குளிரோ லாபமோ நஷ்டமோ மாறி மாறி வரும் அர்ஜுனா, அதை பொறுக்க பழகிக்கொள், சகித்துக்கொள், தானே அவை விலகி போய்விடும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப நமக்கு பொறுமை சகிப்புத்தன்மை புதியதே அல்ல. அதனால்தான் பல வெளிநாட்டவர்கள் நம் நாட்டின் பேரில் படையெடுத்து பல நூற்றாண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தாராளமாக இங்கு வாழவிட்டோம், வளரவிட்டோம், இங்கிருக்கும் சொத்தையும் கொள்ளையடித்து போனார்கள். அதைவிட ஆச்சரியம், நம்முடைய பாரத தேசத்தின் வரலாறு ஹிஸ்டரி, அதை நாம் குழப்பமாக படிக்கும் படிக்கும் செய்த தப்பெல்லாம் ஏதோ பெரிய வீரதீரச் செயல், அதெல்லாம் சரி, நமக்குத்தான் அவர்களோடு வாழ தெரியவில்லை என்கிறா போலையும் பல ஆண்டுகளுக்கு எழுதி எழுதி நம்மை படிக்க வைத்து நாமும் அதை படித்தே பட்டம் வாங்கி சம்பாதித்துக் கொண்டு பொறுமையாக இருக்கிறோம். இதில் ஆச்சரியம், எங்கிருந்தோ எந்தெந்த நாட்டிலிருந்தோ வந்தவர்கள் எல்லாம், முக்கியமாக ஆங்கிலேயர்கள், அனைத்தையும் கொள்ளையடித்து இங்கு ஆண்டார்கள். ஆனால் இப்ப அவர்களை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. பாரதத்திலேயே பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இருப்பவர்கள் இவர்கள் இந்த நாட்டவர்கள் தானா, வெளியிலிருந்து வந்தவர்களா, இவர்கள் இங்கு இருக்க வேண்டுமா, வெளிநாட்டுக்கே போய்விட வேண்டுமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன. யார் உண்மையில் வெளிநாட்டிலிருந்து வந்து ஆண்டு அடிமையாக நம்மை நடத்தி கொள்ளையடித்தனரோ அவர்களை பற்றி அழகாக நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் யார் இந்த நாட்டிலேயே இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு மடிந்திருக்கிறார்களோ அவர்கள் வெளிநாட்டவர்களாக இருப்பார்களோ என்று கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோம். நான் இப்ப அதை பத்தி கூட சொல்ல வரல. அதையும் சகிப்புத்தன்மையோட எல்லாரும் புரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது போதுமே சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு. அதனால் சமீப காலமாக என்னமோ எல்லாரும் இன்டாலரண்ட் ஆயிட்டார்கள், டாலரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல, வெறுமனே குழப்பவாதங்கள். யாரும் எந்த மனிதரும் பொறுமையாகத்தான் இருக்க கற்றுக்கொண்டாக வேண்டும். பொறுமையோடு தான் இருக்கிறோம், எந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் ஆறும் போனதில்லை. சரி, இப்படி பல அந்நியர்களுடைய படையெடுப்பு வந்து குற்றம் நடந்து விட்டது, இப்ப என்ன பண்ண வேணும்னு சொல்லுகிறீர்? இப்ப என்ன திரும்பவா படையெடுக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதை யாரும் பேசவும் போவதில்லை. அந்த அளவுக்கு அறிவு குறைந்தும் போய்விடவில்லை. ஆனால் சொல்லுவது இதுதான் உண்மையாக நடந்திருக்கிறதுங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும், நடந்த குற்றத்தை குற்றம் என்று சொல்ல வேண்டும், அதை மூடி மழுப்புவது கூடாது. இதுதான் யாருடைய வேண்டுகோளும். சரி, அப்ப சகிப்புத்தன்மை இருக்கிறது, எதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும்? இப்ப அந்த ஒருத்தர் கேள்வி கேட்டவர் சொல்லியிருந்தார், நான் நீதிமன்றத்துக்கு போகணும், இவர்களெல்லாம் எப்படி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணியிருக்கார்கள் சொல்ல வேண்டும், என் குடும்ப பிரச்சனை அது, என் குடும்பமே அதனால் நடுத்தருவுக்கு வந்துவிடலாம், அப்படி என்னை பாதிக்கிறார்கள், அதில் உறவுக்காரர்களும் இருக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டார், 14 ஆண்டுகள் இருந்தார், அப்படியே நாட்டுக்கு திரும்பி இருப்பார். ஆனால் சீதை தூக்கிச் செல்லப்பட்டாள், கடைசியில் இலங்கைக்கு போய் எல்லா அரக்கர்களையும் அழித்து விட்டு வந்தார். 14 ஆண்டுகள் காட்டில் பொறுமை காத்தார். ஆனால் எப்போது தேவையோ அப்ப கண்டிப்பாக சண்டைக்கு சென்றார். அதே போல பாண்டவர்களும் காட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். நாட்டையெல்லாம் இழந்த போதும் காட்டுக்கு அனுப்பப்பட்ட போதும் காட்டில் துன்பங்களை பொறுத்து கொண்டார்கள், பொறுமைக்கு குறவில்லை. 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், மறைந்தும் இருந்தார்கள். அப்பவும் என்ன நடந்தது? எல்லா பசுமாடுகளையும் செல்வத்தையும் கவர்ந்து கொண்டு போக அப்போதுதான் வெளியே வந்து சண்டையிட ஆரம்பித்தார்கள். அதனால் கண்டிப்பா பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்ப இந்த காலத்தில் சண்டை போடுறது முடியுமானால் முடியாது. ஆனால் உண்மையை உணர்ந்து கொண்டு இதுதான் சத்தியம், அதற்காக நிற்போம் அப்படின்னு இருக்க வேண்டும். அதனால் கண்டிப்பா அந்த தைரியம் இந்த கேள்வி கேட்டவருக்கும் இருக்க வேண்டும். தைரியத்தை கண்ணன் தானே கொடுத்தார். அர்ஜுனனிடத்தே இத்தனை நாளும் பொறுமையாக இருக்க சொன்னதும் அவர்தான். தர்மபுத்திரனும் சாஸ்திரத்தை பார்த்து தான் பொறுமையாக இருந்தார். ஆனால் கண்ணன் கடைசியா என்ன சொன்னார்? இது உனக்கு தர்ம யுத்தம், அப்ப அதை செய்துதான் தீர வேண்டும். அதே போல இப்ப இந்த கேள்வி அனுப்பியிருந்தவருக்கும் அவர் குடும்பத்தை ரட்சிக்கணும், உறவர்காரர்களே சுத்தி இருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்ள பார்க்கிறார்கள், உண்மைக்கு புறம்பாக நடக்கிறார்கள்னால் அது நீதிமன்றமோ காவல் நிலையமோ அல்லது உற்றார் உறவினிடத்தில் சொல்லி விசாரணையோ நமக்காக 4 பேர் எழுந்திருந்து கேட்பதோ எந்த வகையிலா இருந்தாலும் தர்மத்தை ரட்சித்தே ஆக வேண்டும். தர்மத்தின் வழி நின்றோமானால் அநேகமாக வெற்றி கிடைத்துவிடும். ஒரு சில சமயங்களில் தாற்காலிகமாக தோல்வி ஏற்படுகிறா போல இருக்கலாம், கவலை வேண்டாம், தானே மீண்டும் ஜெயித்துவிடும். ஏனெனில் தர்மம் என்பது ஏதோ ஒரு தனி பொருள் மட்டுமல்ல, ஆச்சார பிரபவோ தர்மஹ தர்மஸ்ய பிரபு ரச்சுதா ராமோ விக்கிரகவான் தர்மஹ, ராமனே தர்மத்தின் உரு. தர்மம் அழிந்து போகும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் ராமன் அழிந்து போவார் என்று சொல்லுவதற்கு சமம். நிச்சயமா நடக்க போறதில்லை. பகவான் அனாதி, நாமும் ஆத்மாக்களும் அனாதி, இந்த ஜெகத்தே அனாதி. அப்படி இருக்கும்போது தர்மம் மட்டும் எப்படி அந்தத்தோடு இருக்கும்? கண்டிப்பா எப்போதும் தொடரும். முன்பின் நிற்கலாம், கொஞ்சம் கால விரயமாகலாம், மன துன்பங்கள் கவலைகள் ஏற்படலாம், அவ்வளவுதான் நடக்குமே தவிர எது உண்மையோ அது மெதுவே சுத்தி 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 சுழன்று எந்த இடத்தில் ஜெயிக்க வேண்டுமோ ஜெயித்தே தீரும். அப்படித்தான் கண்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்து தைரியத்தை ஊட்டியிருக்கிறார். கடைசி அர்ஜுனனும் அதை கேட்டு புரிந்து கொண்டு ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ, என் சந்தேகங்கள் எல்லாம் போய்விட்டன, நான் என் இயல்பினையே அடைந்து விட்டேன், இனி எதற்கும் கவலைப்படுவதில்லை, கண்ணா நீ சொல்படி கேட்கிறேன் என்றார். ஆனால் எந்த தர்ம காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் பற்றற்று செய்ய வேண்டும். தர்மத்தை செய்கிறோங்கிற பற்று மட்டும் இருக்க வேண்டும். மற்ற பற்றுகளை விட்டு இது பொது காரியம் அல்லது தர்ம காரியம் நல்ல காரியம் என்று தைரியத்தோடு செய்தோமானால் நிச்சயமாக பெருமான் அதை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை நிலைநாட்டுவார்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.